கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வீடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவனுடைய சமாதானமும் தேவனுடைய கிருபையும் உங்களோட இருப்பதாக. ஒருவேளை இந்த நாட்களில் வேத ஆராய்ச்சிக்காக நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு பாரபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவனுடைய உவமைகள் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ச்சியாக சிந்திக்க இருக்கிறோம். வேதத்தில் ஏறக்குறைய 54 உவமைகளை இயேசு கிறிஸ்துவானவர் பல்வேறு சூழ்நிலைகளில் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னதை நம்மால் பார்க்க முடிகிறது. 4 காஸ்பலும் பார்த்திங்கன்னா சில உவமைகளை, ஒரு உவமையை சில நேரங்களில் மற்ற காஸ்பல் ரைட்டர்ஸ் சுவிசேஷத்தை எழுதினவர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஒரு சில உவமைகள் ஒரு சில காஸ்பல் ரைட்டர்ஸ் ஒரு சில சுவிசேஷர்கள் மட்டுமே எழுதியிருக்கிறாங்க. இந்த நாளில் நம்ம பார்க்கின்ற முதல் ஒருவேளை அல்பபெட்டிக்கல் ஆர்டராக இந்த உவமைகளை நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். எனவே இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட முதல் உவமை மத்தேயு 13 அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியில் காணுகின்ற 13 அதிகாரத்தில் 34 வசனம் முதல் 37 வசனம் வரை அடங்கிய ஒரு சம்பவத்தை நம்ம சிந்திக்க போகிறோம். பாரபிள் ஆஃப் அலர்ட் சர்வன்ட், விழித்திருந்த வேலைக்காரன். அதுக்கு இயேசு கிறிஸ்துவான ஒரு உவமையை சொல்கிறார். ஒருவேளை உவமை அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உவமை ஒவ்வொன்றிற்கும் ஒரு மைய நோக்கம் ஒன்று இருக்கும். ஒரு ஒரு சிறிய கதையாக இருக்கலாம், ஒரு சிறிய நிகழ்வாக இருக்கலாம், அல்லது ஒரு சம்பவமாக இருக்கலாம். ஆனால் அதன் நடுவில் ஒரே ஒரு மைய பொருள் ஒன்று இருக்கும், ஒரு மைய கருத்து ஒன்று இருக்கும். பாரபிள் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு காரியத்தை சொல்லி இன்னொரு காரியத்தை என்ன செய்வது, புரிய வைப்பது, அல்லது மேக் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு காரியத்தை புரிய வைப்பதற்காக உவமைகள் பயன்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவானவருடைய பிரசங்கத்தில் அதிகமாய் உவமைகள் பயன்படுத்தப்பட்டது. மாத்திரமல்ல, உவமைகள் பல்வேறு காலகட்டங்களில் பலர் உவமைகளை கொண்டு பிரச்சாரம் அல்லது பிரசங்கம் செய்ததை நம்ம வரலாற்று சம்பவங்கள் பார்க்க முடியும். இயேசு இந்த உவமையில் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டால் நமக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். 34 வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்திற்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கும் காவல் காக்கிறதுக்கும் கற்பிப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே நீங்களும் விழித்திருங்கள் என்று சொல்லிட்டு அந்த சம்பவம் எப்படி முடியுது, எப்போ வேண்டும் என்றாலும் என்ன செய்யலாம், அந்த எஜமானன் திரும்பி வரக்கூடும், எனவே அவன் வரும்பொழுது நீங்கள் எப்படி இருக்கணும், விழித்திருக்கிறவளை உங்களை காணும்படிக்கு நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்கிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன இந்த உவமை எதை குறித்து என்று சொன்னால், ஆண்டுடைய வருகையை குறித்து ஆண்டவர் நமக்கு சொன்ன ஒரு உவமையாக இருக்குது. எனவே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அல்லது ஒவ்வொரு ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் இந்த உவமையின்படி, ஏனென்றால் அந்த உவமையை கரெக்டாக முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா 37 வசனத்தில் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன். அப்படின்னா அன்றைக்கு அந்த இயேசு இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது கேட்ட மக்கள் மாத்திரம் அல்ல, 2000 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு வேத வசனத்தை நாம் ஆராய்ச்சி செய்கிறோம் என்று சொன்னால் நமக்கும் ஆண்டவர் அன்றைக்கு சொன்னதுதான் என்பதை இந்த உவமையில் நாம் புரிந்து கொள்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உவமையை நம்ம முதல்ல எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த உவமையினுடைய மைய கருத்து ஒன்றே ஒன்று தான் இருக்கும். என்ன கருத்துனா, விழித்திருத்தல், அலர்ட், அல்லது என்ன சொல்லலாம், வாட்ச்ஃபுல். இதுதான் இந்த இந்த சம்பவத்தினுடைய மைய கருத்து. ஆனால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய அந்த விழித்திருத்தல் அல்லது பி அலர்ட், அதற்கு பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட்டிங் கருத்துக்கள் இதில் வெளிப்படுது. எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் பல்வேறு வேலைகள் உண்டு இந்த உலகத்தில். ஒரே வேலை எல்லாருக்கும் இல்லை. ஊழியக்காரனுக்கு ஒரு வேலை உண்டு. உலக மனிதன், அதாவது உலகத்தில் எந்தெந்த இடத்துல நம்ம இருந்தாலும் நமக்கு ஒரு வேலை ஒன்று உண்டு. அந்த வேலைக்கு நடுவில் நாம் விழித்திருக்க வேண்டும். அதுவும் அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உலகத்தை யாருமே எனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் பண்ண எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையை நியமிக்கின்றான். இப்ப இந்த உலகத்தில் நீங்களும் நானும் செய்கிற வேலை தேவனால் கொடுக்கப்பட்ட வேலை. இந்த வேலைக்கு நடுவில் நான் என்ன செய்ய வேண்டும்? விழித்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்துல ஒவ்வொருவருக்கும் ஒரு அதிகாரத்தையும் கொடுக்கிறார். பாத்தீங்கன்னா தன் ஊழியக்காரருக்கு என்ன கொடுத்திருக்காரு? அதிகாரம் கொடுத்திருக்காரு. ஒருவேளை நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்கிறோம், நமக்கு ஒரு அதிகாரம் உண்டு. குடும்பத்துல தகப்பனாக தாயாக நமக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அதே போல வேலை ஸ்தலத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல ஒரு அதிகாரம் உண்டு. பழகுகிற நண்பர்கள் மத்தியில நமக்கு ஒரு ஒரு அதிகாரம் உண்டு. நான் சொன்னா ரெண்டு பேர் செய்வாங்க. ஸோ இப்படி பல்வேறு அதிகாரம் நமக்கு இருந்தாலும் அதன் நடுவிலும் அந்த மைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா விடுத்திருக்கல். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு கட்டளை உண்டு. அந்த பார்த்தீங்கன்னா அவன் அவனுக்கு தன் தன் வேலையை நியமித்து விடுத்திருக்கும்படிக்கு அப்படின்றது வந்து கட்டளை. இது வந்து பார்த்தீங்கன்னா நானாக விரும்பி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இது நான் விரும்பினால் செய்வதும் இல்லை, தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கைக்காக அல்லது என்னுடைய வாழ்வில் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புவது. அதை நம்ம கட்டளை என்று பார்க்கிறோம். அவன் அவனுக்கு வேலை நியமித்து விழித்திருக்கும்படிக்கும் காவல் காக்கிறதுக்கும் அவன் என்ன செய்கிறான்? அவன் கற்பிப்பான் என்று சொல்கிறான். அப்போ அந்த வார்த்தையின்படி நமக்கு ஒரு கட்டளை உண்டு. எந்த கட்டளையை மீறலனாலும் ஒரு கட்டளை நமக்கு உண்டு. அது என்ன கட்டளைன்னு கேட்டால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கட்டளை, பி அலர்ட், அதாவது விழித்திரு என்று சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல, அந்த 35வது வசனம் என்ன சொல்லுது? அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலம் நடுராத்திரி சேவல் கூவும் நேரம் காலை எப்போ வேணாலும் வரலாம். எல்லா நேரத்திலும் நான் கை கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தில் ஆண்டுடைய வருகைக்கு நான் ஆயத்தமாயிருக்கேன். அப்போ எல்லா நேரமும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, அல்லது வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிற காலங்கள் மாத்திரமல்ல, ஒரு சில காலகட்டத்தில் மாத்திரமல்ல, எல்லா காலத்திலும். அப்போ நான் சிறு பிராயமாக இருந்தாலும் சரி, நான் வாலிப பிராயத்தில் இருந்தாலும் சரி, நான் குடும்ப பொறுப்புகளோடு இருந்தாலும் சரி, முதிர் வயதில் இருந்தாலும் சரி, எல்லா காலகட்டத்திலும் எல்லா வாழ்க்கை சூழலிலும் நான் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் விடுத்திருத்தல். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உவமையை இயேசு கிறிஸ்துவான மிக அழகாய் அதை சொல்கிறார். ஒரு மைய கருத்து என்னன்னு கேட்டா ஆண்டுடைய வருகைக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? விழித்திருக்க வேண்டும், அவரை சந்திக்க சொல்லிட்டு அதற்கு 4-5 அவுட்லைன் கொடுக்கிறார். அந்த அவுட்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை வாழ்க்கை சூழல், எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள கட்டளை, எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாழ்க்கையின் காலங்கள், இவைகள் எல்லாவற்றிலேயும் நான் ஒரே ஒரு காரியத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? மறக்காமல் இருக்கணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வசனத்தின்படி ஆண்டுடைய வருகைக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்பட வேண்டும். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில முதல்ல பேசிக்கான சில உண்மைகள் எல்லாம் நம்ம சிந்திச்சு விட்டு அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ண முடியும் அதை நம்ம சிந்திக்க போகிறோம். அந்த 35வது வசனம் சொல்லுது, ஆகையால் நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டு எஜமான் அங்கே 4 காலங்கள் கொடுக்கப்படுகிறது. பார்த்தீங்கன்னா யூதர்களுடைய ஜாமங்கள் அல்லது யூதர்களுடைய நேர குறிப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா 3 தான் பிரிப்பாங்க. முதல் ஜாமம் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் அஸ்தமித்த நேரம் முதல் 10 வரை முதல் ஜாமம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஜாமம் 10 இருந்து 2 வரை, இரவு 2 வரை 2 ஜாமம். அடுத்து பார்த்தீங்கன்னா இரவு 2 சூரிய உதயமாகும் வரை 3 ஜாமம். இதுதான் யூதர்களுடைய பாரம்பரிய நேரத்தை கணக்கிடும் முறை. ஒருவேளை ஒரு இரவு நேரத்தை அவங்க 3 பிரிச்சிருவாங்க. 1 முதல் ஜாமம், 2 ஜாமம், 3 ஜாமம் என்று பிரித்துருவாங்க. ஆனால் ரோமர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, ரோம ராஜ்யம் வந்த பிறகு எல்லா தேசத்திலும் ரோமருடைய ஆதிக்கம் அதிகரித்த பொழுது அவங்க என்ன செய்தாங்கன்னா ஜாமத்தை 4 பிரிக்கிறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த வேத வசனம் 4 சொல்லுது. என்னென்ன காலம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம், நடுராத்திரி, சேவல் கூவும் நேரம், காலை. பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் இட்ஸ் இப்படி சொல்கிறாங்க, ஈவனிங், மிட் நைட், அப்புறம் காக் க்ரோயிங் நேரம், அப்புறம் மார்னிங். இதுக்கு எப்படி டைமிங் போடுறாங்கன்னா ஈவினிங் என்பது மாலை 6 முதல் 9 வரை மாலை நேரம், 9 முதல் இரவு 12 வரை மிட் நைட், இரவு 12 மணி முதல் 3 மணி வரை சேவல் கூவும் நேரம், இரவு அதிகாலை 3 மணிலிருந்து 6 மணி வரை காலை பொழுது. ஒருவேளை இந்த இரவை வந்து 4 பிரிக்கிறாங்க. எனவே இயேசுவானவர் ஓமையை சொல்லுகின்ற அந்த நாட்களில் கால சூழ்நிலைகள் எப்படி மாறிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, 4 பிரித்து மக்கள் வாழ்க்கை அந்த நடைமுறைக்கு வந்ததுனால இந்த ஓமையை இயேசுவானவர் பயன்படுத்துகின்ற பொழுது, அல்லது இதை எழுதுகின்ற ஆசிரியர் இதை எப்படி எழுதுறான்னு கேட்டீங்கன்னா, 4 பிரித்து மக்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக எழுதுறாரு. இந்த ஓமையில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓமை இந்த மார்க் 13 அதிகாரத்தின் முந்தின வசனங்களில் என்னுடைய தொடர்ச்சியாக வருகின்ற ஒரு ஓமை. இது கடைசியில் அந்த 5 வசனங்களை தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு ஓமை அல்ல. அதற்கு முந்தின காரியங்களில் ஆண்டவர்களுடைய வருகையை குறித்தும் அவ்வரும் காலங்களை குறித்து சொல்லிக்கொண்டே வர்றதுனால அந்த வரிசையில் இந்த ஓமையானது அங்கே இடையில மக்கள் இன்னும் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்காங்க, நடுவில் வைத்திருக்காரு. பாத்தீங்கன்னா இந்த பேரபிள்ல சொல்லி பாருங்க, ஒரு மனிதன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு 34 வசனத்துல. ஒரு மனிதன், இப்ப யார் அந்த மனிதன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேத வசனத்தின்படி சிந்திக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது, ஒரு மனிதன். அப்போ அந்த வசனத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், தன் வீட்டை விட்டு புறதேசத்திற்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் பொழுது. புறதேசம் என்பது பரலோகத்திற்கு போகும் பொழுது. அப்போ உலகத்துல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்து உலக வாழ்வை முடித்து அவர் பரலோகத்திற்கு போகிறாரு. இந்த பேரபிள் சொல்லப்பட்டபடி அவர் திரும்ப என்ன செய்ய போகிறாரு, வரப்போகிறார். அப்போ அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலம், அவர் பரலோகத்திற்கு சென்ற காலம், அவர் திரும்பி வரும் காலம். இப்போ இந்த 3 காலங்களுக்கு இடையில அவர் தன்னுடைய அவருடைய கரத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்து விட்டார், அவருடைய உடன் வேலையாட்களுக்கு என்ன செய்திருக்கிறாரு, கொடுத்துட்டு போயிருக்கார். அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் பெற்றிருக்கும் எல்லாவற்றிற்கும் நம்ம என்ன இல்லை, we are not bonus, we are என்ன சொல்லலாம், நம்ம பயன்படுத்துகின்ற பயன்பாட்டாளர்கள். ஒரு ஒரு பொருளை பயன்படுத்தலாம், ஆண்டவர் கொடுத்த இந்த சரீரம், ஆண்டவர் கொடுத்த இந்த ஜீவன், தேவன் இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கிற வேலை, தேவன் நமக்கு தந்திருக்கிற குடும்பம், இவைகள் எல்லாமே நாம பயன்படுத்துவது மட்டும்தான் நம்முடைய கடமை. இதுக்கெல்லாம் ஓனர் யாரு, இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் செஞ்சு உங்ககிட்ட கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. இப்ப நமக்கு என்ன சொல்றாருன்னா, அவர் திரும்பி வரும் பொழுது நீங்களும் நானும் ரெடியா இருக்கணும். அவர் எதெல்லாம் கொடுத்துட்டு போனாரோ அதெல்லாம் நம்ம எப்படி வச்சிருக்கணும், பக்காவா அவர் கொடுத்தது அவர் எப்படி பாதுகாக்க நமக்கு 4 காரியம் சொல்லிட்டு போயிருக்காரு. என்னெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு, நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்காரு, நமக்கு ஒரு அவனுக்கு என்ன செய்திருக்காரு, வேலை கொடுத்திருக்காரு, ஒரு கட்டளை கொடுத்திருக்காரு, அப்புறம் வந்து நம்மளை விழித்திருக்க சொல்லியிருக்காரு. இப்போ இவைகள் எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்யணும், ரெடியாக இருக்கணும், அவர் எப்போ வேணாலும் வரலாம். ஸோ இந்த இந்த ஓமையில் ஒரு மனிதன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை என்ன செய்கிறாரு, ஒப்புமைப்படுத்துகிறாரு. தூர தேசம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் பரலோக ராஜ்யத்திற்கு அவர் போயிருக்காரு. இப்போ அடுத்த வசனம் என்ன சொல்லுனா, அவர் திரும்ப வரப்போகிறார். ஆனால் அவர் வருகை குறித்து என்ன சொல்லுது வேதம் சொன்னால், அவர் வர்றதை யாரும் அறியார்கள். மத்தேயு 24 அதிகாரம் 36 வசனம் சொல்லுது, வாசியுங்கள் மத்தேயு 24:36. அந்த நாளையும் அந்த நாளையையும் இப்ப யாருக்குமே தெரியாது. இயேசுவானவர் சொல்லுகின்ற காரியம் என்ன, அவர் வருவேன் என்று சொல்லியிருக்காரு, ஆனா அவர் வருகை யாருக்குமே தெரியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இந்த ஓமையில நம்ம சிந்திக்க வேண்டிய இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வருகை எப்போது அப்படின்னு சொல்லி நிறைய உலகத்துல பல்வேறு கருத்துக்கள்லாம் வந்துட்டே இருக்கு. எப்படிப்பட்ட கருத்துக்கள் வருதுன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் சொல்றாங்க ஆண்டவர் இன்னைக்கு வருவாரு, இப்படி வருவாரு, அப்படி வருவாரு, நிறைய விவரங்கள்லாம் மக்கள் சொல்றாங்க. ஆனா இயேசுவானவர் அதை மிக அழகாக இன்னொரு காரியத்தை சொல்லிட்டு அவர் வருகையை சொல்றாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, 29 வசனம், மார்க் 13:29 பாருங்க, அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் பொழுது அவை சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். ஆண்டவருடைய வருகை ரொம்ப நெருக்கமா இருக்கு, அவர் வாசல் அருகே வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றார். அப்போ வாசல் அருகே அப்படின்ற வார்த்தையை கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும்னு சொன்னா, வேதத்துல நிறைய ரொம்ப நம்ம அதுல நிறைய காரியங்கள் புரிந்து கொள்ளலாம். வாசல் அருகே, இப்ப பாத்தீங்கன்னா வேதத்துல 4 விதமான வாசல்களை குறித்து போடப்பட்டது. எப்படிப்பட்ட வாசல் அருகே ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். முதல்ல ஒரு வாசல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு 6:6 ஒரு வாசலை குறித்து நமக்கு சொல்லுது. மத்தேயு 6:6 பாருங்க, நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல வாசல் அருகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு வாசல் இருக்குது. இந்த வாசலுக்குள்ள யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த வாசல் மூடப்படுது, ஆனா உள்ள யார் இருக்கா? ஒரு மனிதனும் இயேசுவும் இருக்கிறார். ஏன்னா அந்த ரங்கத்தில் ஒரு மனிதன் உட்கார்ந்து என்ன செய்கிறான்? ஜபம் பண்ணுகிறான். இந்த மூடப்பட்ட கதவுக்கு பின்னால ஜெபிக்கின்ற ஒரு மனிதன் இருக்கின்றான். ஒருவேளை ஆண்டவர் அந்த ரங்கத்தில் பண்ணுகிற ஜெபத்தை விரும்புகிறார். உண்மைதான், இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, ஒரு சிலர் அந்தரங்க கிறிஸ்டியன் எல்லாம் பார்த்தா சில பேருக்கு ரொம்ப இதா பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் உங்களால வெளியரங்கமா ஆண்டவரை அறிக்கை பண்ண முடியாதா? ஒருவேளை வேதம் சொல்லுகிறது நீங்க வெளியரங்கமா அறிக்கை பண்ணணும், பட் ஆனா அந்தரங்கத்தில் உள்ள வாழ்க்கையை தேவன் என்ன செய்கிறார்? கவனிக்கிறார். அதை கண்டு ஆண்டவர் மகிழ்கிறார். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இதே இந்த அந்தரங்க வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் தேவை. அந்தரங்கத்தில் எனக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு நெருக்கமான உறவு தேவை என்பதையும் நான் அறிய வேண்டும். வாசல் அருகே வந்திருக்கிற தேவன் எனக்கும் அவருக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கு, ஒரு நெருக்கமாய் ஒரு ஒரு உறவு தேவைப்படுது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வெளியே நம்ம பல நேரங்கள் சொல்றோம், நம்முடைய ஜெபம் வெளியே மற்றவர்கள் தெரிகிற போல பண்ணணும், மற்றவர்கள் எல்லாம் என்னுடைய ஜெபத்தையும் என்னுடைய ஜெபம் அறியப்படணும் நம்ம சில நேரம் நினைக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபம் வெளியரங்கமாக இருப்பதை காட்டிலும் உள்ளான வாழ்க்கையில தேவனும் நாமும் இணைந்திருக்கின்ற பூட்டப்பட்ட கதவுகள் வாழ்க்கைக்கு தேவை. யாரெல்லாம் வந்து பார்த்தனா பூட்டின கதவுக்குள்ள தேவனோடு உட்கார்ந்திருந்தார்களோ அவர்கள் எல்லாம் வெளியரங்கமான வாழ்க்கையில மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். உள்ளான வாழ்க்கையில கடவுளோடு உறவுகள் இல்லாதவர்கள் வெளியரங்கமான வாழ்க்கையில நீண்ட காலம் என்ன செய்ததில்லை? வெற்றியாய் வாழ்ந்ததில்லை. ஒருவேளை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த கதவு ஆண்டவர் என்ன செய்கிறது? உள்ளே வைக்கிறது. அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். வேதத்துல இன்னொரு கதவு இருக்கு. இந்த 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 சம்பவத்தில் இன்னொரு காரியத்தையும் பார்க்கிறோம். இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையின் உள்ளத்தில் அந்த ரங்கத்தில் அவர் இருக்கும்போது அவர் கொடுக்கிற அன்பும் அவர் கொடுக்கின்ற சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? அது கொஞ்சம் கொஞ்சமாய் வெளியரங்கமாகிறது. அது எனவே தான் ஆண்டவர் இந்த அந்தரங்கத்தில் மனிதனோடு கூட உள்ள உறவில் அந்த நெருக்கமான உறவை ஆண்டவர் விரும்புகிறார். வெளிப்படுத்தல் 3:20 பார்க்கிறோம், அங்கே ஒரு கதவு இருக்கு. அங்கே ஆண்டவர் வெளியே நிறுத்தப்படுகிறார். அந்த கதவு எப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள ஒரு மனிதன் இருக்கிறா, வெளியே ஆண்டவர் நிறுத்தப்படுகிறார். இந்த பகுதியில இயேசு வெளியே நிறுத்தப்பட்டார். அது லவோதேக்கிய திருச்சபை. அந்த அந்த திருச்சபை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த திருச்சபையினுடைய குணம் எப்படின்னு கேட்டீங்கன்னா அனலும் இல்லை குளிரும் இல்லை. பாருங்க அந்த வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 3:16 குளிரும் இல்லாத ஒரு கிறிஸ்தவனோடு கூட தேவன் இருப்பதில்லை. ஒன்னு ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனா இரு, இல்லையா கம்ப்ளீட் அவிசுவாசியா மாறி. இப்படியும் இல்லை நான் அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வெளியே நின்று கதவை தட்டுவார். உள்ள வருவாருன்னா வரமாட்டார். இருமனம் உள்ள ஒரு வாழ்க்கையில ஆண்டவர் பிரவேசிப்பதில்லை. அரைகுறையான விசுவாசத்துக்கும் அவிசுவாசத்தோடு போராடி இருக்கிற மனிதனோடு கூட ஆண்டவர் என்ன செய்வதில்லை? வாழ்க்கையில் பிரவேசி ஆனால் கதவு தட்டுவார். அவனுக்கு ஒரு கிருபையின் காலம் உண்டு, அதை மறந்துடக்கூடாது. இப்ப நம்ம நினைக்கலாம், பிரதர் எங்க வாழ்க்கையில கூட சில நேரம் நாங்கள் வந்து என்ன ஆகிறோம், ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. உண்மைதான், ஆனால் தடுமாற்றத்தின் நடுவில் அனலும் இல்லை குளிரும் இல்லை, ஆனால் ஆண்டவர் வாழ்க்கையில் என்ன செய்கிற? கதவை தட்டுகிறார். எதற்காக? அந்த கதவு அருகே நான் வந்துட்டேன். இப்போ இப்போ யாருடைய வேலை? கதவை திறந்து அவரை உள்ளே ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்னுடைய வேலை. ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாரு, மனிதனுடைய ஆத்மாவின் பலன் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அகில உலகத்தை படைத்த தேவனை வெளியே தள்ளி விட்டு விட்டு உலகத்தையும் உலகத்தினுடைய இன்பத்தையும் கூப்பிடுவதற்குரிய பலன் மனிதனுக்கு உண்டு என்று சொல்லுகிறார். எவ்வளவு உண்மை தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்த கடவுளை வேணான் தள்ளிட்டு உலகத்தையும் உலகத்தின் இன்பத்தை மனிதன் தன்னுடைய இருதயத்தில் என்ன செய்கிறான்? சேர்த்துக் கொள்ளுகிறான். ஆனா இந்த வசனம் பாருங்க, இப்ப இயேசு வெளியே நிற்கிறார். இயேசுடைய விருப்பம் என்ன? நான் உள்ள வரணும், உன் வாழ்வின் மையமா இருக்கணும், உன் வாழ்வின் தலைவனாக நான் மாற வேண்டும். ஆனால் இந்த கதவு என்ன கற்றுக் கொடுக்கிறது? உள்ளே மனிதன் மகிழ்ச்சியா இருக்க, உலக மனிதனோடு கூட இரும், அதாவது எப்படி இருக்க, அனலும் இல்ல குளிரும் இல்ல. ஆனா வெளியே ஆண்டவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இயேசு வாசல் அருகே வாசலுக்கு உள்ளே இருக்க அவர் விரும்புகிறாரு. ஆனா இந்த கதவு அவரை உள்ளே விடவில்லை. மூன்றாவது ஒரு கதவு இருக்கு. அந்த கதவு அருகில் இயேசு ஆண்டவர் வருகிறார். அந்த கதவு என்ன தெரியுமா? உள்ளே மனிதன் இருக்கிறான், தேவன் வந்து அந்த கதவை பூட்டுகிறார். ஆதியாகமம் 7:16 நமக்கு தெரியும், அது நோவாவினுடைய பேழை. அந்த நோவாவின் பேழையை குறித்து நம்ம பார்க்கும்போது தேவனே அவர்களை என்ன செய்கிறார்? அந்த பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வந்து என்ன செய்கிறார்? அவங்கள உள்ள வைக்கிறார். இந்த அறைக்குள்ள நீ இரு. இப்ப கதவை யார் பூட்ட போறது? நான் அந்த கதவை பூட்டுவேன். மிகப்பெரிய வெள்ளம் வெளியே உண்டு, அதற்கு நீ தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ உள்ளே நிற்க வேண்டும். எவ்வளவு ஆபத்து வந்தாலும் சரி, தேவன் ஒரு மனிதனை ஒரு இடத்துல வைத்து பூட்டி வைப்பார் என்று சொன்னால் உலகத்தில் எந்த ஆபத்தும் அவனை தொடாது, அவனை தொடவே முடியாது. ஏன் என்று சொன்னால் அதை நம்ம அங்கே காண்கிறோம். அதே போல புத்தியுள்ள 5 ஸ்திரீகள், புத்தி இல்லாத 5 ஸ்திரீகள். அதுல புத்தியுள்ளவர்கள் என்ன செய்தாங்க? உள்ள போனாங்க, கதவு பூட்டப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. பாத்தீங்கன்னா மத்தேயு 25:10 புத்தியுள்ளவர்கள் எங்க போயிட்டாங்க? உள்ளே போயிட்டாங்க. இப்போ நம்ம அந்த நோவாவின் சம்பவத்திலும் புத்தியுள்ள ஸ்திரீகள் இடத்துல நம்ம காண்கிற காட்சி என்ன? நோவா தேவன் சொன்னபடி செய்தான். நோவா அதுக்கு முன்ன வெள்ளத்தை பார்த்தானா? வெள்ளம் எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா தேவன் என்ன சொன்னாரு? ஒரு பேழையை உண்டாக்குனார், உண்டாக்குனான். ஆண்டவர் சொன்னா நீ உன் குடும்பம் உள்ள போனார், உள்ள போயிட்டான். ஆண்டவர் கதவு பூட்டணும் பூட்டணும்னாரு, ஆண்டவர் நீ பூட்டிடுவான். அவன் என்ன செய்யவில்லை? ஆண்டவர் சொன்னபடி எல்லாம் செய்தான். இவைகள் எல்லாம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு ப்ரிப்பரேஷன், ஆயத்தம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க வேண்டிய, ஆண்டவர் எதை கற்றுக் கொடுக்கிறார்? உனக்குள் எனக்குள் ஒரு ஆயத்தம் தேவை, ப்ரிப்பரேஷன். அவங்க ப்ரிப்பேரா இருந்தாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனிதன் இன்னைக்கு ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல 100 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, அவன் நித்திய நித்திய காலமா என்ன செய்யப்பட போறான்? அவன் நித்திய ஆக்கினையில தான் தள்ளப்பட போறான். ஏனென்றால் வேற வழியே இல்லை. ஆண்டவர் கதவுக்கு உள்ள ஒரு மனிதனை கொண்டு வந்து நிறுத்திவிட்டால் அவனுக்கு பாதுகாப்பு, கதவுக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நோவா காலத்துல பூமியில் எவ்வளவு வசதி வாய்ப்பு படைத்தவனும் சரி, பலனுள்ள மனிதனும் சரி, உலகம் அறிந்த மனிதனும் சரி, நோவாவின் பேழைக்கு உள்ள இல்லாதவன் அத்தனை பேர் என்ன ஆனாங்க? அழிஞ்சுதான் போனாங்க. அதே போல 5 ஸ்திரீகள், 10 பேரும் போனாங்க ஆண்டவரை சந்திக்க, 5 பேர் உள்ள போனாங்க, 5 பேர் என்ன ஆனாங்க? வெளியே நாயத்தம் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கதவு எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் வாசல் அருகே நிற்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரே ஒரு ஆயத்தத்தை பார்க்கிற, ஆயத்தம் உள்ளவர்களை கொண்டு உள்ள உட்கார வைக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுகிற மனிதன் எல்லாம் தேவனோடு கூட பாதுகாப்புக்கான பேழைக்குள்ள போய்கொண்டே இருக்கிறான். அவன் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறான், எந்த நேரம் ஆண்டவர் தான் சந்திப்பான். ஆனால் ஆயத்தம் இல்லாதவர்கள் வெளியே நிற்கிறார்கள். ஆயத்தம் இல்லாதவர்களுக்கு என்ன இல்லை? நித்திய வாழ்வு இல்லை. அதை வெளிப்படுத்தல் 20:11-15 மிக அழகாய் சொல்லுகிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆயத்தம் இல்லாத மக்கள் எங்க போறாங்க? அங்கே நித்திய ஆக்கினைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஒருவேளை இந்த ஆயத்தத்தை பண்ணுகின்ற வேலையை தான் ஆண்டவர் என்ன செய்தார்? சீடர்கள் இடத்துல விட்டு போறார். என்ன சொல்லுங்க, நீங்க போய் சகல ஜாதிகளுக்கு என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் எங்க போவான்? ஆக்கினைக்குள்ள. அப்போ ஆண்டவர் வாசல் அருகே வந்த தேவன் என்ன செய்கின்றார்? இந்த வாசலை எதற்காக வைத்திருக்கிறார்? ரட்சிக்கப்பட்ட மனிதனை உள்ளே கொண்டு வருகிறார், ரட்சிக்கப்படாத மனிதன் வெளியே நின்று கொள்கிறார். அப்ப ரெண்டு பேருக்கு இடையில ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, அந்த ஆயத்தம் உள்ளவன் ஆயத்தம் இல்லாதவன் அங்கே பிரிக்கப்படுகின்றான். அந்த டோருக்கு பாத்தீங்கன்னா, இப்ப ஆண்டவர் பூட்டின டோருக்கு உள்ள இருந்த ஒரு கூட்டம் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆயத்தமாக இருந்தவர்கள், வெளியே இருந்தவர்கள், ஆயத்தம் இல்லாதவர்கள். த டோர் தட் ஷட்ஸ் மேன் அவுட். சில மனிதனை அந்த 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 கதவு என்ன செய்தது, வெளியே வைத்தது. அவங்களுக்கு உள்ள அலோடு இல்லை. யாருக்கெல்லாம் அலோடு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயத்தம் இல்லாதவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் அங்கே கதவு என்ன செய்யவில்லை, அவர்களுக்கு உள்ளே திறக்கப்படவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ எதுக்காக நான் இதை சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உவமையை சொல்லும் பொழுது உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர் எங்கே வந்துட்டார், வாசல் அருகே என்ன ஆயிட்டாரா, வந்துட்டார், வாசல் அருகே நிற்கிறார். இப்போது நம்ம எந்த வாசலில் அவரை வச்சுருக்கிறோம், முதல் நாமும் தேவனும் இணைந்திருக்கின்ற கூட்டின அறைக்குள் நாம் இருக்கிறோமா, அல்லது நாம உள்ள நின்றுட்டு கடவுளை வெளியே நிற்க வைக்கிறோமா, இல்லை நாம ஆண்டவரால் உள்ள வந்துட்டு ஆண்டவரை நீர் கதவை பூட்டி விடும் என்று சொல்லி தேவன் நம்முடைய வாழ்க்கையில முழு கண்ட்ரோல், அதாவது முழு பொறுப்பையும் தேவன் எடுக்கும்படி நம்ம அவருடைய கரத்தை ஒப்படைச்சிருக்கோமா, இல்லை என்று சொன்னால், நம்ம ஆண்டவர் பூட்டின அறைக்கு வெளியே நாம் நின்று கொண்டு நம்ம உலக மனிதனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வேலை என்னன்னா, வாசல் அருகே வந்துட்டேன், ஆனா எப்போ வேணாலும் என்ன செய்வேன், உங்களை கூப்பிடுவேன், ஒரே ஒரு செகண்ட், அந்த நேரம் எப்படின்னு தெரியாது, அந்த நேரம் ஆண்டவர் என்ன செய்வார், நம்மை சந்திப்பார். ஒருவேளை பெரியமான இந்த மத்தேயு இந்த மார்க்கு 13 அதிகாரத்துல இன்னொரு மிக முக்கியமான காரியத்தை நம்ம எதை சிந்திக்கணும், இந்த ஓமையில பாத்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, கடைசி காலம் வந்துவிட்டது என்பதற்கு இன்னைக்கு உலக அளவில் சில காரியங்களை நம்ம பார்க்க முடியும். உலகத்தில் எத்தனையோ காரியங்கள், வருகையின் காலங்களை குறித்து நம்ம பிரசங்கம் கேட்குறோம், நிறைய காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் பொழுது இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்றார். இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்பொழுது அவர் சமயமாய் வந்திருக்கிற வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று சொல்றார். எதெல்லாம் சம்பவிக்கும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் பெரிய லிஸ்டெல்லாம் அதுக்கு முந்தின வசனத்தை கொடுக்கிறார். ஒன்று, அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சின்னு சொல்றாரு. பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் சில காரியங்களை நமக்கு முன்னிறுத்துகிறது. ஆண்டுடைய வருகையில் உலகம் முழுவதும் ஒன்றாக இணைக்கப்படுகின்ற சில காரியங்கள் எதெல்லாம் உலகத்தில் இணைக்கப்படுமா பாருங்க. வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் 7 வசனம் வாசியுங்கள்.
மேலும் அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது.
அப்பனா இங்க இந்த என்ன சொல்லுது பாருங்க, அந்தி கிறிஸ்து வந்து உலகத்துல வந்து அவன் எப்படிப்பட்ட ஆட்சி பண்ணுவான்னா, இவில் கிரியேட் அ குளோபல் கவர்மெண்ட், உலகம் முழுவதும் ஒரே ஆட்சியாக மாற்றுவான். இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், ஒரு காலத்துல மனிதன் என்ன நினைச்சான்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாடு இன்னொரு நாடும் ஒரு நாளும் ஒன்றிணைய மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளுமே ஒன்றிணைகின்ற வேலையில என்ன செய்யறாங்க, தீவிரமாய் கொண்டே இருக்காங்க. லைக் யுனைடெட் நேஷன்ஸ் ஒன்றிணைஞ்சிட்டாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அமெரிக்கன் எம்பசி பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா எல்லா நாட்டிலும் இருக்கு. இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கன் எம்பசி இங்கே அமெரிக்கா உள்ள வர்றவனை எங்கே வச்சு கிளியர் பண்ணிடுறான், அபுதாபியே கிளியர் பண்ணிடுறான். நீ அபுதாபி வரைக்கும் வந்தாலும் நீ என்ன ஆளாகிற, அமெரிக்கன் சிட்டிசன் ஆக்கிடுறான். அமெரிக்காவுக்குள்ளே வருவதற்குரிய எல்லா தகுதிகளையும் அங்கேயே என்ன செய்தறான், கொடுத்துறான். அங்கேருந்து திரும்பி போனால் கூட உங்கள் ஸ்டேல் என்ன அடிச்சு விட்டுறான், அமெரிக்கா வந்தது. இப்போ குளோபல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண்டுடைய வருகைக்கு முதல் பேஸ்மெண்ட் என்னன்னு குளோபல் கவர்மெண்ட், ஒரே உலகம் முழுவதும் எல்லா பாஷை பேசுகிற மக்கள் ஒன்றிணைக்கப்படுவார்கள், எல்லா கோத்திரங்கள் ஒன்றிணைக்கப்படுவாங்க, எல்லாரும் ஒன்றிணைக்கப்படுவதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதே வெளிப்படுத்தல் 13:15 வசனம் பாருங்க, வாசிங்கள். 15 வசனம்,
மிருகத்தின் சொர்க்கம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொர்க்கத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொர்க்கத்திற்கு
போதும். இங்க பாத்தீங்கன்னா, அந்த மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதார். வணங்குதல் என்று சொன்னால் ஒரு ரிலீஜியன், இட்ஸ் எ குளோபல் ரிலீஜியன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் ஒரு குளோபல் ரிலீஜியன் ஒன்று உருவாயிட்டு இருக்கு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னு தெரியல. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டியன், நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவரை இயேசுவை நம்ம ஆராதிக்கிறோம். ஒருவர் முஸ்லீம் வருகிறார், அவர் என்ன சொல்கிறார், அவருடைய கடவுள் என்று வணங்குறார். இப்படி அவரவர் அவங்கவுங்க கடவுளை வணங்குறாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் இன்னொரு வணங்குற மக்கள் வராங்க. எப்படி தெரியுமா, நீங்கள் உங்கள் கடவுளை வணங்க, நான் என் கடவுளை வணங்குறேன். நம்ம என்ன செய்வோம், ஒன்றிணைந்திருப்போம். நானும் என்னுடைய மதத்தை குறித்து தீவிரத்தன்மையோ அல்லது என் தேவனை குறித்த தீவிரத்தன்மை குறைஞ்சிக்கிட்டே போகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டியன் சொல்றோம், பட் ஆனா மற்றவர்கள் செய்வதை என்ன சொல்றோம்? வாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இதுதான் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், குளோபல் ரிலீஜியன். இன்னைக்கு உலகம் முழுவதும் எப்படிப்பட்ட மக்கள் உருவாயிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நல்லா படிச்சுட்டோம், நல்ல வேலைக்கு வந்துட்டோம், இனி மக்கள் யார் எதை சொன்னாலும் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் அந்த மிருகத்தை வணங்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னா, மற்றவர்கள் சொல்லுவதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தெரிந்தோ தெரியாமலோ நீங்களும் நானும் என்ன செய்கின்றோம், உலக மனிதனோடு இணைந்து ஒரே கருத்துக்கு நேராக போயிட்டு இருக்கோம். அது எப்படிப்பட்ட கருத்து? எல்லா மதமும் நல்ல மதம் தான் அப்படின்னு சொல்றது நல்ல கருத்து நினைக்கிறீங்களா? வேதத்தின்படி அது நல்ல கருத்து அல்ல. ஆனா இங்க வேதம் என்ன சொல்ல பாருங்க, அந்த மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும், இந்த அந்திகிறிஸ்துவின் காலம் பூமியில கொஞ்சம் கொஞ்சமா பரவுவதனுடைய வெளிப்பாடு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மக்கள் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் குளோபல் ரிலீஜியனுக்காக இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா, மதத்தெல்லாம் விட்டுட்டு மனித நேயம் அப்படின்னு ஒரு தலைப்பை போட்டுட்டு என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, கடவுளை பத்தி பேசாதையா, மனிதனை பத்தி பேசு. அழிந்து போகிற மனிதனை குறித்து எவ்வளவு காலம் பேச போறாங்கன்னு தெரியாது. ஆனா அதுக்கும் ஒரு கூட்டம் மக்கள் என்ன செய்கிறார்கள், வேகமாய் போடுகிறார்கள். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, குளோபல் மணி சிஸ்டம். இன்னைக்கு உலகம் முழுவதும் பணம் ஒன்றாயிருச்சு. நமக்கு தெரியுமா தெரியாது தெரியல, ஒரு விசா கார்டு எடுத்துட்டு நீங்க இந்தியா இல்ல உலகத்தை எந்த நாட்டில் போய் ஸ்ட்ரெச் பண்ணாலும் என்ன செய்யலாம், பணம் எடுக்கலாம். ஒரு காலத்தில் அப்படி இருந்ததா? இன்னைக்கு ஒரே ஒரு ஒரு மாஸ்டர் கார்டு ஆர் விசா கார்டு ஒன்று போதும். நீங்கள் இந்தியாவில் போனாலும் அதை வச்சுட்டு வாழ்ந்துடலாம், அதை எடுத்துகிட்டு வேறு நாட்டுள்ள போனாலும். குளோபல் உலகம் முழுவதும் இன்னைக்கு எப்படி இருக்கு, மணி சிஸ்டம் ஒரே லெவலுக்கு வந்துருச்சு. மணி மேக்ஸ் வேர்ல்டு கோ. பணம் தான் என்ன செய்யுது, உலகத்தை இன்னைக்கு நடத்துது. பணம் இல்லைன்னா இன்னைக்கு மனுஷன் என்ன செய்ய பண்ணுறான், தள்ளப்படுறான், எதுவுமே அவனுக்கு இல்லை. இப்போ பணமும் ஒன்றாயிருச்சு. ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டில் போய் ஒரு பொருளை வாங்குறதுக்கு என்ன செய்யறோம், இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் பர்ச்சேஸ் பண்ணலாம், அமெரிக்காவிலிருந்து இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ணலாம், எதை வேண்டும் என்றாலும் எங்கேயும் பண்ணலாம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என்ன இருக்கு, குளோபல் மணி சிஸ்டம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதும் ஒரு அதிகாரப்பூர்வைக்குள்ள மனிதன் ஒன்றிணைகிறான். உலகம் முழுவதும் மனிதன் என்ன செய்கிறான், ஒரு குளோபல் ரிலீஜியன், எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மதத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறான். உலகம் முழுவதும் ஒரே பணத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரே சிஸ்டத்தையும் கொண்டு வந்துட்டான். இவைகள் எல்லாம் எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால், தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படி அங்கே கற்றுக் கொடுக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ என்னன்னு கேட்டீங்க, இயேசு கிறிஸ்துவ சொல்றாரு, இப்படிப்பட்ட காலம் வரும் பொழுது நீங்களும் நான் என்ன செய்யணும்னு கேட்டா, என்ன செய்யணும், விழித்திருக்கணும். இப்போ விழித்திருக்கல் இருத்தல ரெண்டு காரியத்தை நம்ம சொல்லலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா, இதை ரெண்டாக பிரிக்கலாம். ஆண்டவர் இந்த வசனத்தில் இன்னொரு காரியத்தை, ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை மையப்படுத்துறாரு. பாருங்க, 30 வசனத்தை வாசியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இயேசுவின் சீடர்கள் சில பேர் என்ன நினைச்சாங்கன்னா, இயேசு சொன்னபடி இயேசுவினுடைய வருகை வந்து நம்மளாம் உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னேயே சீக்கிரமாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்தாங்க. உண்மைதான், ஏனென்றா ஆண்டவர் சொல்லிட்டாரு இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று சொல்றாரு. ஆண்டவர் சொன்ன சந்ததி என்ன சந்ததி, அன்னைக்கு இருந்த மக்கள் மாத்திரமா, அல்லது இன்னைக்கு வாழுகின்ற 2000 வருஷத்துக்கு பிறகு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கணும் நாம் தானா அப்படின்னு சொன்னா, ஆண்டுடைய எண்ணம் என்ன, இந்த சந்ததி என்று சொன்னால் இன்னைக்கு பூமி மீது இருக்கிற எல்லா மனிதனும் ரெஸ்பான்சிபிள், அவருடைய வருகையை ஒரு நாள் சந்திப்பான். அந்த சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுது 1 Corinthians 15:51 மிக அழகா சொல்லுது. பவுலடியா கொரிந்து திருச்சபை கேட்டார், 1 Corinthians 15:51 வாசியுங்கள். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு
அறிவிக்கிறேன்,
நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படும். யாரெல்லாம் மறுரூபமாக்கப்படுவாங்க, ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள அத்தனை பேரும் கிறிஸ்துவுக்குள் ஒரே நொடி பொழுதுதான், ஒரே நொடி பொழுதுல எல்லாரும் என்ன செய்வார்கள், மறு. அப்ப இயேசு என்ன சொல்றாரு, நீங்க இதெல்லாம் என்ன செய்ய மாட்டீங்க, நீங்க நித்திரை அடையும், அதாவது என்ன செய்ய மாட்டீங்க, நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, கடைசி எக்கால சத்தம் கேட்பதற்காக என்ன செய்யறோம், வெயிட்டிங் லிஸ்ட்ல உட்கார்ந்துருப்பாங்க. ஆண்டவரை எந்த காலகட்டத்தில் யார் ஏற்றுக்கொண்டாலும், அதனால ஆண்டவருடைய வருகை வந்து இன்னும் 2 வருஷத்துல வந்துடும், 6 மாசத்துல வந்துடும் அப்படி என்று சொல்லி ஒரு காலகட்டத்தில் மக்கள் சிந்தித்ததெல்லாம் விட்டுவிட்டு, ஆண்டவருடைய வருகை எப்போ இருந்தாலும் சரி, உயிரோடு இருந்தாலும் சரி, இந்த உலக பிரயாணத்தை முடித்து ஒரு மனிதன் நித்திய இலைப்பாறுதலுக்குள்ளே சென்றிருந்தாலும் சரி, அவர் வரும் பொழுது இந்த சந்ததி என்ன செய்யும், ஒரு நொடி பொழுதுல எல்லாரும் என்ன செய்வார்கள், எழுந்திருப்பார்கள். அப்போ பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவோட என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அவர் வருகை என்பது என்ன செய்யப்பட்டது, முன்குறிக்கப்பட்டது. அவருடைய வருகையை இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருந்தாலும் சரி, இந்த உலக வாழ்க்கை பிரயாணம் முடிந்து போனாலும் சரி, ஒரு வருகையை எதிர்பார்த்து என்ன செய்ய வேணும், ஆத்துமா காத்திருக்க வேண்டும். அதுதான் இந்த இந்த வேத பகுதியினுடைய இந்த சம்பவத்தில் ஆண்டவர் அதிகமாய் எதிர்பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் எதை விரும்புகிறாரு, உயிரோடு இருக்கிற காலத்தில் மனிதனுடைய ஆத்மா என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்தில் இருக்க வேண்டும், அவருடைய அன்பில் அவருடைய அவரோடு கூட இணைந்து இருக்க வேண்டும். அந்த இணைப்பு தான் நம்ம என்ன செய்கிறது, நம்ம ஜீவனோடு இருந்தாலும் பவுல் சொல்வார், நான் ஜீவனோடு இருந்தாலும் சரி ஜீவன் இல்லாமல் இருந்தாலும் சரி ஏனென்று சொன்னால் நான் கிறிஸ்துவோடு கூட வாழ்கிறவனாய் இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இந்த உலகத்தில் நிறைய வேலைகள் இருக்கலாம், குடும்பம் இருக்கலாம், நிறைய பொறுப்புகள் இருக்கலாம், ஆனால் இவைகள் நடுவில் இந்த இந்த வேத வசனத்தின்படி நாம் என்ன செய்ய வேண்டும், அவருடைய வருகைக்கு என்ன செய்ய எப்படி இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். இப்போ தான் இந்த சம்பவத்தில் இந்த இயேசு சொன்ன ஓமையில் மூணே மூணு காரியத்தை சுருக்கமாக சொல்லலாம். முதல் காரியம், ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், பி ஃபேத்ஃபுல். இந்த நம்முடைய ஆண்டவருடைய வருகைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கணும், பி ஃபேத்ஃபுல், விசுவாசம் உள்ளவனாக இருக்கணும். அவர் வரும் நேரம் நமக்கு தெரியாது, எனவே நாம் ஏற்றுக்கொண்ட விசுவாசத்தில் நிலைத்திருப்பது அவசியம். சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் முன்னெல்லாம் ரொம்ப விசுவாசமா இருந்தேன், இப்ப நாட்கள் ஆக ஆக நான் விசுவாசம் குறைஞ்சிட்டே போகுதுன்னு சொன்னா எனக்குள்ள என்ன இல்லை, எனக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற அந்த உறவு வீக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பி ஃபேத்ஃபுல். அவருடைய வருகை எப்ப வேணாலும் இருக்கும், அவர் இதுவரைக்கும் சொன்ன எந்த வாக்கு தத்தமும் என்ன செய்யவில்லை, வீணா போல நிறைவேறாம போகல. அப்படின்னா அவர் வருவேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தம் மாத்திரம் வீணா போய்விடுமா? அப்ப நான் என்ன செய்ய வேண்டும், என் விசுவாசத்தில் ஐ ஹாவ் டு பீ என்ன செய்யணும், ஃபேத்ஃபுல், பி ஃபேத்ஃபுல். முதல் காரியம் அதை தான் நான் செய்ய வேண்டும். அதே போல ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்டவர் எனக்கு பல்வேறு வேலைகள் எல்லாம் கொடுத்திருக்காரு, பல்வேறு பொறுப்புகள் இருக்கு, ஆண்டவர் எனக்கு கட்டளை கொடுத்திருக்காரு, என்னை விடுத்திருக்க சொல்றாரு, பி டிலிஜென்ட். ஆண்டவர் எந்த எப்போ வேணா எதிர்பாராத நேரத்தில் அவர் வரப்போறாரு. ஸோ நான் எப்படி இருக்கணும், ஆல்வேஸ் டிலிஜென்ட், எப்பயும் விழித்திருக்கணும், எப்பயும் அவருடைய அழைப்பு வருகை எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம், அவரை சந்தித்து அவரோடு போக நான் என்ன செய்யணும், ஆயத்தமாயிடும். அவர் வந்து கூப்பிடப்போது யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன், சாயந்தரம் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நேரம் சொல்லலை, அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ரொம்ப முக்கியமான ஒரு நபர் என்று சொன்னால் அவங்க ஃபோன் இப்போ வருமா அப்புறம் வருமா, எந்த ஃபோன் அடித்தாலும் நம்ம மனசு என்ன சொல்லுவோம், இந்த ஃபோன் அவங்களா இருக்கக்கூடாதா? ஏன்னு சொன்னால் நம்ம அவங்களுடைய காலுக்கு எதிர்பார்த்து இருக்கும்போது நமக்குள்ளே என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க, அந்த அந்த ஆர்வம், அந்த அந்த நம்ம எப்போ வரும். அதே போல தான் பிரியமானது, ஆண்டவருடைய வருகைக்கு நீங்களும் நான் என்ன செய்ய வேணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கை நினைக்கிறோம், இல்லை இன்னைக்கு நிகரவு ஆண்டவர் வருவார், இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவருடைய வருகை நாளாக இருக்கணும், அப்போ நம்ம எப்படி இருக்கோம், வி ஹாவ் டு பி டிலிஜென்ட், எப்பயுமே அந்த கண்ணோட்டம். நிறைய நேரங்களில் நம்முடைய மனம் என்ன என்ன எப்படி ஆயிடுதுன்னு கேட்டால், ஆண்டவரை பற்றி வரப்போகிறதில்ல, சரி நம்ம நம்ம வேலையை செய்யலாம், அப்படி அல்ல பிரியமானவர்களே. இந்த ஓமை நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்னென்னா, நம்ம எந்த நிமிடமானாலும் சரி வி ஹாவ் டு பி டெலிஜென்ட் டு மீட் த லார்ட். அதே போல் மூணாவது காரியம் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த சம்பவத்தில் பார்க்குறோம், இந்த 35 வசனத்தில் பார்க்கும்போது, பி வாட்ச்ஃபுல். ஜீசஸ் செட் டு த டிசைபிள், அவர் வரும் நேரத்தை அறியாதபடியால் பி வாட்ச்ஃபுல். சாயங்காலம் வரலாம், இரவு வரலாம், காலையில் வரலாம், பகல் வரலாம், எப்போது வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் அவர் வரும் பொழுது நம்ம எப்படி இருக்கணுமா? அந்த 36 வசனம் சொல்லுது பாருங்க, 36 வசன வாசியுங்கள், நீங்கள் நினையாத வேளையில் உங்களை தூங்குகிறவர்களாய் கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். அவர் வந்து பார்க்கும்போது நான் எப்படி இருக்கணும்னா, தூங்குறவர்களா இல்லாதபடி விழித்திருக்கணும். ஒருவேளை தூங்குதல் என்று சொன்னால் அதுக்காக நான் நைட்டெல்லாம் தூங்க மாட்டேன், நான் விழித்திருப்பேன் என்று அல்ல, என் ஆவிக்குரிய சிந்தையில், என் ஆவிக்குரிய தன்மையில் தேவனோடு கூட இணைந்து இருக்கிறவனாய் நான் இருக்க வேண்டும். அவர் வந்து பார்க்கும்போது வேற யாருக்கிட்டையும் ரிப்போர்ட் கேட்க மாட்டார், நீங்கள் சொல்லுங்கள் இவங்க ரெகுலராக சர்ச்சுக்கு வந்தாங்களா, இல்லை நீங்கள் சொல்லுங்கள் இவர் ஒழுங்காக ஜோம் பண்ணாரா, அப்படி யாருக்கிட்டையும் அவர் ரிப்போர்ட் கேட்க போகிறதில்ல. அவர் வரும் பொழுது அவர் நம்மை பார்ப்பார், அவர் பார்க்கும்போது நான் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், ஐ ஹாவ் டு பி வாட்ச்ஃபுல், ரொம்ப நான் என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். காரணம் என்ன வேண்டும் சொன்னால், அவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் எப்போ வேணாலும் வரலாம், அவர் வந்து பார்க்கும்போது நான் எச்சரிக்க வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து 37 வசனத்தில் சொல்கிறாரே, நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்ல, எந்த ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, எந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் மேல் விழுந்த கட்டளை என்னவென்று சொன்னால், அவர் வரும் நேரத்தில் நாம் எப்படி இருக்கணும், அந்த கதவு பூட்டப்படுவதற்கு முன்பதாக நான் ஆயத்தமுள்ளவனாக இல்லை பிரவேசிப்பதற்கு நான் என்ன செய்யணும், ஆயத்தமாக. ஒரு அருமையான ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன். ஒரு கார்கில் யுத்தம் நடந்துகிட்டு இருந்த நேரம், நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய யுத்தம் நடந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே. அப்போது ஒரு முறை அந்த கணவர் மனைவிக்கு கடிதம் எழுதினார், நான் வந்து கார்கில் யுத்தத்துக்கு என்ன செய்கிறேன், போகிறேன், போகிற வழியில் நம்ம ஊர் வழியாக என்ன செய்யும், ட்ரெயின் போகும், நம்ம ஊர் ஸ்டேஷனில் 1 மணி நேரம் நிற்கும், நீ என்ன செய், என்னை பார்க்க கண்டிப்பாக வா அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதினார். அந்த நேரம் குறித்திருந்தார், மாலை சரியாக 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் ட்ரெயின் வந்து நம்ம ஊர் ஸ்டேஷனில் நிற்கும் சொல்லி. நம்ம கரெக்டாக 4 மணிக்கெலாம் கிளம்பி என்ன செய்தாங்க, ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டாங்க. 4 மணிக்கெலாம் போயிட்டு 4-5 மணிக்கு போனவங்க என்ன செய்தாங்க, போயிட்டு இந்த ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட கேட்டாங்க, இந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும், அப்போ நம்ம 6 மணிக்கு வரும், 5:30 ஆச்சு திரும்ப போய் கேட்டாங்க, சார் இந்த இந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும், 6 மணிக்கு வரும்மா, கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து உட்காந்துட்டாங்க. 5:30 போய் கேட்டாங்க, இந்த ட்ரெயின் எப்போ வரும், இம்மா இந்த வாரம் ட்ரெயின் வரும்போது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம், நீங்கள் என்ன செய்யுங்க, கவனமாக இருங்க. சரியாக 6 மணி ஆச்சு, ட்ரெயின் வந்தது. ட்ரெயினில் இருந்த மனிதர் ஒருத்தர் இறங்கினார், தேடி பார்த்தார், இங்கே எங்கேயும் தேடி பார்த்தார், இங்கே ஓடினார் அங்கே ஓடினார், வண்டி 1 மணி நேரம் நின்னுது, 7 மணிக்கு வண்டி கிளம்பிடுச்சு. சடுதியா அந்த அம்மாவுக்கு நினைவு வந்தது, அதுங்களா அந்த அம்மா தூங்கிருச்சு, அந்த அம்மா எந்திரிச்சாங்க, எந்திரிச்சு ஓடி போய் கேட்டாங்க, சார் ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும், ட்ரெயின் வந்தது, ட்ரெயின் நின்னது, ஒரு மனிதர் இறங்கி என்ன செய்தார், இங்கேயும் அங்கேயும் எங்கேயோ தேடினாரு, அப்புறம் வண்டியும் போயிடுச்சு. அப்போ ரொம்ப சோகத்தோடு என்ன செய்தாங்க, வீட்டுக்கு போனாங்க. சில நாட்களுக்கு பிறகு ஒரு போஸ்டலில் வந்தது, அதாவது என்ன, உங்களுடைய கணவர் வந்து நடந்த யுத்தத்தில் என்ன செய்தார், அடிச்சிட்டாரு, அவர் விட்டு சென்ற பொருட்களை அனுப்பி வைக்கணும். அதை பார்த்து தான் அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது, அன்றைக்கி நான் என்ன செய்தேன், கணவரை பார்க்க முடியவில்லையே. ஒருவேளை நான் என்ன செய்தேன், ஆயத்தமாக போனேன், ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டேன், ட்ரெயின் வர நேரமும் எனக்கு தெரியும், ஆனால் நான் என்ன செய்யல, அந்த நேரம் விடுத்து இருக்கவில்லை. பிரியமான தேவடி பிள்ளைகள், ஒருவேளை ஆண்டவர் இந்த ஊமையில் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் என்னவென்று சொன்னால், பி அலர்ட். யார் அலர்ட்டாக இருக்காங்களோ என்பது முக்கியம் அல்ல, நான் எப்படி இருக்கேன், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் ஆண்டவர் விரும்புகின்ற வண்ணமாய் இருக்கிறேனா என்பதுதான் இந்த ஓமையில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற உண்மை. எனவே பிரியமான தேவடி பிள்ளைகளை, இந்த ஓமையில் உள்ளபடி நம்ம என்ன செய்வோம், ஆல்வேஸ் யார் டு பி அலர்ட்.